I want to share a few thoughts about being called by God.
தேவனால் அழைக்கப்படுவது என்கிற காரியத்தை குறித்து என்னுடைய சிந்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
I'm not talking about full-time Christian work.
ஒரு நேர கிறிஸ்தவ ஊழியத்தை குறித்து நான் சொல்லவில்லை.
Because I'm talking about being an elder. It says in Acts chapter 20, Paul told the elders in Ephesus, chapter 20, Acts 20, verse 28. Be on guard for yourself and for the flock over which the Holy Spirit has made you overseers to shepherd the church of God which He purchased with His own blood. First of all, I want to say that it's a tremendous privilege to serve God in any capacity in His church.
அவருடைய சபையில எந்த ஒரு நிலையில இருந்தாலும் அந்த நிலையில இருந்து ஊழியம் செய்வது என்பது ஒரு பெரிய பாக்கியம்.
That because it says here,
என்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
the church is something which is purchased with His own blood. See, we have delivery boys in different offices.
பல அலுவலகங்களில் அலுவலகங்களிலே கடிதங்களை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய பையன்மார்கள் இருக்கிறார்கள்.
You know, like a bank may send Christmas greeting cards, give 100 to this boy, go and put it in all these houses.
ஒரு bank கிறிஸ்துமஸ் வாழ்த்து மலர்கள் 100 ஒரு பையனிடத்தில் கொடுத்து இந்த வீடுகளில் எல்லாம் இந்த கார்டை போட்டுக்கணும் என்று சொல்லுவார்கள்.
But supposing a company has to deliver some very, very expensive equipment to some other company worth millions of rupees.
கோடிக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு விலை உயர்ந்த ஒரு உபகரணத்தை ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு கொடுக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம்.
They won't send that delivery boy whom they use for distributing the cards.
இந்த கார்டை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அந்த பையனை அனுப்ப மாட்டார்கள்.
The more expensive the equipment, the more higher person is sent from the company.
எந்தளவுக்கு அதிகமாக அந்த உபகரணமானது விலை உயர்ந்ததா இருந்தாலும் அந்த அளவுக்கு அதிக பொறுப்புள்ள ஒரு மனிதனையே கொண்டு போய் கொடுத்துவிட்டு வருவதற்கு அனுப்புவார்கள்.
The other day we read in the papers that the government of India has decided to buy so many Boeing aircraft from the Boeing company.
இந்திய அரசாங்கமானது போயிங் என்கிறதான ஒரு கம்பெனியிலிருந்து
So they sent their top executives, not some delivery boys, to meet with the Prime Minister and all.
Because
the cost of all those planes is some billions of rupees.
அந்த விமானங்களுடைய விலையை பார்க்கும்பொழுது 1000 கோடி ரூபாய்கள் பெருமானமாகும்.
So think of something, it's a question of how expensive the item is.
அந்த பொருள் எவ்வளவு விலை மதிப்புள்ளது என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம்.
I mean, 50 Boeing planes may cost millions and billions of rupees.
50 Boeing விமானங்கள் வாங்க வேண்டுமானால் எத்தனையோ 1000 கோடிக்கணக்கான பணத்தை செலவு செய்ய வேண்டும்.
Okay, now think of a church which is purchased with the blood of Jesus Christ.
இப்பொழுது சபையை எண்ணி பாருங்கள், அது இயேசுவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட ஒரு சபை.
Which says is worth more than all the silver and gold in the world.
உலகத்திலே காணப்படுகிற சகல பொன் வெள்ளியை காட்டிலும் விலை.
So he says this church,
இந்த சபை,
Paul tells the elders in Ephesus,
எபேசுவின் மூப்பர்களுக்கு பவுல் சொல்கிறார்,
the Holy Spirit made you to look after this church.
இந்த சபையை கண்காணிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை நியமித்திருக்கிறார்.
Some very expensive equipment that you have to take and deliver somewhere else.
இங்க விலை உயர்ந்த ஒரு உபகரணத்தை நீங்கள் எடுத்து வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்க முடியாது.
One day you have to deliver this church to Jesus Christ.
ஒரு நாளிலே இந்த சபையை இயேசுவுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும்.
The Lord, this is the church I looked after for so many years.
ஆண்டவரே, அநேக ஆண்டுகளாக நான் கவனித்து வந்த சபை இது.
Here it is.
இது ஆண்டவரே உமக்கு தருகிறேன்.
How careful we need to be.
நாம் எவ்வளவு கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும்?
You can't do it if God hasn't called you.
தேவனுடைய அழைக்காத பட்சத்திலே நீங்கள் அதை செய்ய முடியாது.
Now we can ask these elders, how did God call you? Did he speak from heaven saying you are to be in charge of this church?
இந்த மூப்பர்களை பார்த்து நீங்கள் கேட்டீர்களானால், தேவன் எப்படி இந்த சபையின் பொறுப்பை உங்களுக்கு கொடுத்தார், வானத்திலிருந்து உங்களை கூப்பிட்டு சொன்னாரா என்று கேட்டால்,
No, it says in Acts chapter 14,
அப்போஸ்தலர் நடபடிகள் 14 அதிகாரம்,
that the apostles appointed elders, verse 23, in every church.
23 வசனத்திலே 14 அதிகாரத்திலே ஒவ்வொரு சபையிலையும் அப்போஸ்தலர்கள் மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்தார்கள் என்று பார்க்கிறோம்.
And they prayed for them with fasting.
உபவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணி.
And then commended them to the Lord.
அவர்களை கர்த்தருக்கு ஒப்புவித்தார்கள்.
And they didn't just choose anybody they liked.
அவர்கள் விரும்பின நபர்களை அவர்கள் தேர்வு செய்யவில்லை.
They appointed certain people.
ஒருத்தரை நியமித்தார்கள்.
And they said, well, we believe God is the point of view.
தேவன்தான் உங்களை நியமித்தார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
Because that apostle was a representative of God.
ஏனென்றால் அந்த அப்போஸ்தலன் தேவனுடைய பிரதிநிதியாக இருக்கிறார்.
It's like the ambassador of America speaks for America when he's in India.
அமெரிக்க தானாபதி இந்தியாவில் இருக்கும் பொழுது அமெரிக்காவின் சார்பில் அந்த தூதர் வெளிநாட்டுக்கு பேசுவது போல.
The president of America doesn't have to come here and speak.
ஒவ்வொரு முறையும் அமெரிக்க தேசத்தினுடைய அதிபருக்கு வந்து பேச வேண்டும் என்று தேவையில்லை.
So Paul appointed these fellows, these people as elders and said, God's appointed you.
ஆகவே பவுல் இந்த நபர்களை எல்லாம் மூப்பராக நியமித்து தேவன்தான் உங்களை நியமித்தார் என்று சொல்கிறார்.
There are some cases where Paul may have made mistakes.
ஒரு சில நபர்களுடைய விஷயத்திலே பவுல் தவறு செய்திருக்கலாம்.
And some people may have backslidden and fallen away from eldership also.
அல்லது ஒரு சில மூப்பர்கள் பின்வாங்கி போய் விழுந்திருக்கலாம்.
That happens even today.
இன்றைக்கும் அது நடைபெறுகிறது.
Because some of those elders, he tells them that after I go, I know what's going to happen to you.
அந்த மூப்பர்களில் ஒரு சிலருக்கு அவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் இங்கிருந்து போன பொழுது என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியும் என்று சொல்கிறார்.
Verse 30, some of you will start drawing away disciples after yourself.
ஒரு சிலர் உங்கள் பக்கமாக உங்களுக்கு என்று சீஷர்களை இழுத்துக் கொள்வீர்கள் என்று சொல்கிறார்.
Were these people appointed by God?
இவர்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்களா?
Maybe, perhaps.
ஒருவேளை இருக்கலாம்.
But they backslid from their calling.
ஆனாலும் தங்கள் அழைப்பை விட்டு அவர்கள் பின்வாங்கி போனார்கள்.
Was Judas Iscariot actually called by Jesus after Jesus spent a whole day in fasting and prayer?
இயேசு கிறிஸ்து all night. இராம் முழுவதையும் உபவாசத்திலே ஜெபத்திலே செலவு செய்து
was
Judas Iscariot நியமித்தார்.
From those 70 people did Jesus say, okay Judas come?
அந்த 70 பேரிலே ஒருவரை Judas Iscariot வாங்கி அழைக்கவில்லையா?
He was not a deceiver at that time. He was as wholehearted and sincere and humble as Peter. But he became a deceiver. Many people can't accept that. They think God chose him beforehand to betray Jesus.
That
is an insult to God to say that he wanted somebody to betray Jesus, so he chose somebody whom he's going to send to hell finally.
இயேசுவை காட்டிக் கொடுக்க முடியாத உலகத்தோடு முன்பாகவே ஒருத்தனை நியமித்து அவனை தெரிந்து கொண்டார், கடைசியாக அவனை நரகத்துக்கு அனுப்புகிறார் என்று சொல்லுவது தேவனுக்கே வரக்கூடியதான ஒரு நிந்தையா?
When God chooses a person, he chooses a person according to what he is today, not what he will be 5 years from now.
தேவன் இன்றைக்கு ஒருவரை தெரிந்து கொள்ளும் பொழுது இன்றைக்கு அவர் எப்படி இருக்கிறார் என்ற அடிப்படையிலே தெரிந்து கொள்கிறார்.
You know some of the elders in some of our churches who have left us and fallen away and gone into other things today.
நம்முடைய சபையிலே இருக்கக்கூடிய சில மூப்பர்கள் அவர்கள் பின்வாங்கி விழுந்து போய்விட்டார்கள் என்று அறிந்திருக்கிறேன்.
I know them better than you.
உங்களை காட்டும் நான் அவர்களை நன்றாக அறிந்திருக்கிறேன்.
And a number of them.
ஒருவர் இருவரல்ல,
I am absolutely sure that there was no mistake. God chose them to be elders.
அவர்களை மூப்பர்களாக தேவன் தேர்ந்தெடுத்த விஷயத்திலே தேவன் தவறு செய்யவில்லை.
But they fell away from that calling. Just like these elders. In fact, the same church, this is in Ephesus, you read in Acts 20:17. He's speaking to the elders in Ephesus. And to one of these people who lead later on, a few years later, John writes in Acts chapter Revelation 2, you have left your first love. And I'm going to remove you from your position. Was it because Paul made a mistake or God made a mistake? No. They fell away from their position. They did not recognize what, they did not live according to their calling. So, the fact that somebody falls away doesn't mean God never called him. Who was the first king of Israel? Saul. Was he specifically called by God? Or did Samuel choose him? No. God told Samuel, tomorrow one young man will come and that's the man I have chosen from all of Israel. He's the one I've chosen to be king. And then, and he was such a humble man the day he was selected. They appointed the day for him to be crowned as king. And they couldn't find him. Would you do that? If one day we say, okay, we're going to ordain you as an elder, will you disappear? There are people waiting in queue to be elders. And Saul, I said, no, I'm not fit to be king. And it says they found him hiding behind the suitcases somewhere, in between all the suitcases. He thought, nobody will look for me here. He wasn't hiding, pretending to be humble. No, brother, I'm not. And okay, if you want, I'll accept it. Not like that. None of that false humility. He was absolutely convinced, I'm not fit to be the king. And he hid behind the suitcases underneath. God said, he's over there, pull him out. In 2 or 3 years, he became a different person. It can happen to people whom God calls. It can happen to people who start out very humble. I've seen it happen before my eyes. You have heard me say many times, the easiest thing in the world is for God to bless your ministry. It is the easiest thing. And the most difficult thing is for God to keep you humble after He has blessed your ministry. And pride is such a thing that we don't even recognize. You know, there are certain things from us sometimes we don't recognize. We have to humble ourselves and acknowledge, I don't recognize it. You know, for example, as you grow older and older, and your body begins to decay, one of the problems that happens is your breath becomes not too good. Because decay is there in your teeth and gums and all that, which is not there in a young person. But this person from whom the bad breath is coming, he doesn't smell it himself. It can happen to all of us. Even if you brush your teeth, it can happen. But you don't know it yourself until someone is kind enough to tell you, you probably need to wash your mouth out with some antibacterial liquid or something. We don't know it, but it comes forth. There are things worse than that which come forth from us without our knowing it. One of them is pride. Many of us may not realize that others sense a pride in you. And God senses it much more. But I find that there is a very helpful test by which I can find out. You know, like I have, supposing, some type of testing machine to check whether my breath is fresh or not. And if there was something like that, I could check it frequently and say, hey, I need to do something about it. But there is such a thing in the Christian life, that if you are proud, you don't get grace. And when you don't get grace, you lose your victory over sin. Why do you think you suddenly lost your temper that day in the office? I'll tell you. You didn't get grace, that's all. Why didn't you get grace? Because God smelt a pride in you. You who had so much self-control in your home, why you got upset with your wife that day all of a sudden? And nobody in the assembly saw it or heard it. Do you recognize that is like a test? To show, no, there's pride there. What does it matter whether people in the church saw it or not? Why is it in that particular situation you got so irritated with somebody? Or in some other situation you lusted with your eye? Or in that other situation you grabbed the opportunity to get some money? And you sacrificed some principle in order to get it. How did that happen? And how you found yourself having a great delight in getting that money? You didn't cheat anybody, but there was such a love for that. It's because you lost grace. But you know, most people, they never acknowledge it. It's like 10 people coming and telling you, brother, your breath is bad. No, he said, no, you're wrong. You're all wrong. Imagine Almighty God Himself saying you're proud, and you say, no, I'm not proud. You say, God never told me I was proud. Yes, He did, by not giving you grace in that particular situation to overcome sin. When you fell into sin in that situation, it was God shouting at you, hey, listen, there's a smell coming out of you, it's pride. You can shut your ears and say, no, I didn't hear anything.
நீங்கள் உங்கள் காதை பொத்திக்கொண்டு நான் ஒன்றுமே கேட்கவில்லையே என்று சொல்லலாம்.
If you want to live like that, you can live.
அப்படியே வாழ வேண்டும் என்றால் நீங்கள் இந்த விதமாய் வாழலாம்.
But grace will not be there.
ஆனால் அங்கே கிருபை இருக்காது.
So it's good to acknowledge.
ஆகவே இதை ஒத்துக்கொள்வது நல்லது.
Lord,
ஆண்டவரே,
because if you continue like that,
அப்படியே நீங்கள் தொடர்வீர்களானால்,
the danger is not that you'll lose your eldership.
உங்கள் மூப்பர் இருக்கிற ஸ்தானத்தை இழந்து விடுவீர்கள் என்பது ஆபத்தல்ல.
That is this much important, so small. Long before you lose your eldership, God has given up on you. God rejected Saul and he sat on the throne for 30 years after that. Because he refused to move. He said, I am the king here. There are elders who sit like that and say, I am the king here. You can sit. God is not with you. So the most important thing is that God is with us.
So
this matter of being called by God. See, it says in Hebrews, in chapter 5. Hebrews 5. This is a wonderful passage in verses 1 to 6. In fact, the whole chapter. It's about the calling of Jesus Christ to be our high priest. It says, listen to this explanation of the Holy Spirit. Every high priest taken from men is appointed on behalf of men in things pertaining to God. He is a representative of men before God. Okay. And if he is to be a representative of men, it's one very important qualification to be a leader of men. To be the man between men and God. Here it is. Verse 2. He has to learn how to deal gently with the ignorant and the misguided.
தானும் பலவீனமுள்ளவனானபடினாலே அறியாதவர்களுக்கும் நெருங்கி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாயிருக்கிறான்.
The person cannot deal gently with ignorant, misguided people. He is not fit to be a leader.
அறியாதவர்களுக்கும் நெருங்கி போனவர்களுக்கும் வழிதப்பி போனவர்களுக்கும் இறங்க தெரியவில்லை என்று சொன்னால் அவன் தகுதியா?
If you can look at people in your church and these are all stupid, half-hearted people.
இவர்கள் எல்லாரும் புத்தீனமான அரையுதையுடையவர்கள் என்று சொல்லி நீங்கள் கழித்துக் கொள்வீர்களானால்,
what you say may be absolutely right.
நீங்கள் சொல்லக்கூடிய காரியம் முற்றிலுமாய் உண்மையாக இருக்கலாம்.
But it's also absolutely right that you're not fit to be their leader.
அதே சமயத்தில் நீங்கள் தலைவனாய் இருப்பதற்கும் தகுதி இல்லை என்பதும் முற்றிலுமாய் உண்மை.
This is the trouble with a lot of leaders.
அநேக விசுவாசிகளிலே இதுதான் தவறாய் காணப்படும்.
Because they don't realize that they themselves are also beset with weakness, as it says in this verse.
இந்த வசனத்திலே தானும் பலவீனமுள்ளவனானபடியினாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
They don't realize that they also are made of the same stuff.
தாங்களும் அதே போல தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறார் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள்.
If you don't recognize that you are made of the same stuff as those people,
அந்த மக்களைப் போலவே நீங்களும் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணராவிட்டால்,
maybe their sins are more obvious and yours are secretly done at home.
அவருடைய பாவங்கள் வெளிப்படையாக தெரிகிறது, உங்களுடைய பாவங்களோ அந்தரங்கத்திலே செய்யப்படுகிறது.
But it's the same thing. God sees the whole thing.
தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார். அதுவும் இது ஒன்றுதான்.
It is the recognition of our own weakness that makes us very gentle with other people.
நம்முடைய பலவீனங்களை ஒத்துக்கொள்ளுகிற அந்த காரியம் தான் மற்றவர்கள் மீது நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்க நம்மை தூண்டுகிறது.
I remember the days when I was very hard with people.
நான் மக்களிடையே கடினமாக இருந்த நாட்களை நினைவுகூர்கிறேன்.
Why?
ஏன்?
Because I didn't recognize my own weakness.
என்னுடைய சொந்த பலவீனங்களை அப்பொழுது நான் அறியாதவனாக இருந்தேன்.
But the closer you come to God, the more you recognize your weakness.
நீங்கள் அதிகமாக உங்களுடைய பலவீனத்தை குறித்து அறிந்து கொள்வீர்கள்.
And the holier you become,
எந்த அளவுக்கு பரிசுத்தமாய் மாறுவீர்கள்,
the more gentle you become with other people,
அந்த அளவுக்கு நீங்கள் மற்றவர்கள் மீது இரக்கமுள்ளவர்களாய் மாறுவீர்கள்.
A lot of elders are very hard.
அநேக மூப்பர்கள் கடினமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள்.
And they think that they are following Jesus who drove the money changers out of the temple.
பணம் மாற்றுக்காரர்களை ஆலயத்தை விட்டு விரட்டி அடித்த இயேசுவை போல இருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள்.
But their Jesus is another Jesus.
அவருடைய இயேசு வேறு ஒரு இயேசு.
Who every day has got a whip.
அவர் ஒவ்வொரு நாளும் சாட்டையை வைத்திருந்தவர்.
In the Bible we read he used it only 2 days in 3.5 years.
3.5 ஆண்டுகளிலே 2 நாட்களில் தான் அவர் சாட்டையை பயன்படுத்தினார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிற இயேசுவை குறித்து வாசிக்கிறோம்.
These people use it 2 days every week.
இவர்களோ வாரத்தில் 2 நாட்கள் பயன்படுத்துகிறார்கள்.
That's not Jesus. That is another Jesus.
அது இயேசு அல்ல, அது வேறு ஒரு இயேசு.
So we can justify everything we do by saying that's what Jesus also did.
Yesu vidithan seidar endru solli nam seigira ovvoru kaariyum nyayapaduthalam.
But you are 1 billion miles away from Jesus.
Anal nee Yesuvai kaattum kodi mailukku appa irukkirai.
But you can quote one instance that he did it once, I do it every day.
Anal avar oru murai seidar naan ovvoru naalum seidu kondirukiren.
To deal gently with the misguided and the ignorant because he himself has got the same weakness.
அதே பலவீனங்களை தானும் கொண்டிருக்கிறபடினாலே அறியாதவர்களுக்கும் நெருங்கி போனவர்களுக்கும் சாந்தமுள்ளவனாய் இருக்கிறார்.
I want to show you a couple of verses.
ஒருத்தல வசனங்கள் உங்களுக்கு காட்டிக் கொடுங்க.
Isaiah 49.
ஏசாயா 49.
The last part of verse 10.
10th வசனத்தின் பின்பகுதி.
He who has compassion on them will lead them.
அவர்களுக்கு இரங்குகிறவர்கள் அவர்களை நடத்துவார்கள்.
Who can lead God's people?
தேவனுடைய ஜனங்களை யார் நடத்த முடியும்?
Those who have compassion on them.
அவர்களுக்கு இரக்கமுள்ளவர்கள்.
So many times you read about Jesus, he looked at the people and he had compassion.
இயேசு ஜனங்களை பார்த்து மனதுருகினார் என்று பல சமயங்களிலே வாசிக்கிறீர்கள்.
He was fit to lead.
அவர் நடத்துவதற்கு தகுதிப்பட்டவராய் இருந்தார்.
When you can look at God's people in your church,
உங்கள் சபையில் இருக்கக்கூடிய தேவ ஜனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது,
ignorant,
அறியாதவர்கள்,
misguided,
நெருங்கி போனவர்கள்,
doing so many things wrong,
பல காரியங்களை தவறாய் செய்கிறவர்கள்,
they come late to the meetings,
கூட்டத்திற்கு தாமதமாய் வருகிறார்கள்,
you told them 10 times to do something, they don't do it,
10 முறை சொல்லியும் அவர்கள் அதை செய்யவில்லை,
and you can have compassion,
உங்களுக்கு அவர்கள் மீது மனதுருக்கம் இருக்க முடியும்,
you are fit to be a leader,
அப்படியானால் நீங்கள் தலைவனாய் இருப்பதற்கு தகுதி,
but you are irritated,
நீங்கள் எரிச்சல் அடைகிறீர்கள்,
you need to sit in that congregation and get saved yourself.
நீங்கள் அந்த கூட்டத்திலே ஒருவராக உட்கார்ந்து முதலாவது நீங்கள் நடிக்கப்பட வேண்டும்.
Yeah, it's a very important qualification.
இது மிக முக்கியமான ஒரு தகுதியாயிருக்கு.
Jesus said, learn from me, Matthew 11:29.
மத்தேயு 11:28ல என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று
இயேசு. What did he tell us to learn from him?
தம்மிடத்திலே எதை கற்றுக்கொள்ள முடியாய் சொன்னார்?
Many things we can learn from him.
அவரிடத்திலிருந்து பல காரியங்களை கற்றுக்கொள்ளலாம்.
As I told you, we can learn from Jesus how to be a preacher.
எப்படி பிரசங்கியாக இருப்பது என்பதை இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம்.
We can learn from Jesus how to submit to parents when we are young.
அவர் பாலியலாய் இருக்கும்போது எப்படி பெற்றோர்களிடத்திலே தன்னை பெற்றோர் கடைக்கேந்த என்பதை அவர் கற்றுக்கொள்ள முடியும்.
None of these things he said. He didn't even tell us to learn from him how to pray.
எப்படி ஜெபிப்பது என்பதை இயேசுவிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூட அவர் சொல்லவில்லை.
The disciples asked him to teach them that, but he didn't tell them, learn from me how to pray.
ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சீஷர்கள் கேட்டார்கள். ஆனால் நான் ஜெபிக்கிறபடி ஜெபிங்கள் என்று சொல்லவில்லை. இயேசுவிடத்திலே கற்று.
But he did say, learn from me how to be gentle.
சாந்தமாய் எப்படி இருப்பது என்பதை இடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள்.
And how to be humble.
தாழ்மையாய் இருப்பது எப்படி?
And those are the two things which all Christians need the most.
அதிகப்படியாய் தேவைப்படுகிற எல்லா சத்துக்களுக்கும் தேவைப்படுகிறது.
Which all elders need the most.
எல்லா முக்கியர்களுக்கும் அதிகமாய் தேவைப்படுகிற காரியம்.
And the only person you can learn it from is Jesus.
கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு நபர் இருப்பாரேயானால் அவர்தான் இயேசு.
But they don't learn it from him.
ஆனாலும் அவரிடத்தில் அதை கற்றுக்கொள்ளவில்லை.
The Jews have a tradition or a story from their traditions.
யூதருடைய பாரம்பரியத்திலிருந்து ஒரு கதை இருக்கிறது.
It's not in the Bible.
இது வேதத்தில் இல்லை.
But it's a very beautiful story.
அருமையான ஒரு கதை.
One or two Jewish stories are very beautiful.
ஒன்று இரண்டு யூதருடைய கதையானது அருமையான கதையாக இருக்கிறது.
And one of these stories is like this.
அதிலே ஒரு கதை இப்படி போகிறது.
Moses was in the wilderness for 40 years shepherding the flock of Jethro.
மோசே எத்ரோனுடைய ஆடுகளை 40 ஆண்டுகளாக அந்த வனாந்தரத்திலே மேய்த்துக்கொண்டிருந்தான்.
And he was caring for the sheep.
அவர்களுக்காக கருத்துள்ளவனாய் இருந்தான்.
And one day he saw one little lamb going beside the river and drinking water from there.
ஒரு நாளிலே ஆற்று பக்கத்திலே போய் ஒரு ஆட்டுக்குட்டி தண்ணி குடிச்சிட்டு.
I mean, the sheep was going here and this poor little lamb had gone all the way to the river.
ஆடுகளெல்லாம் இந்த பக்கம் போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆட்டுக்குட்டி மட்டும் அந்த தண்ணீரை நோக்கி போகிறது.
A little distance.
கொஞ்சம் தூரமாய் போகிறது.
So when Moses looking after so many sheep, he suddenly saw one sheep, little lamb over there.
Moses நாள் எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென பார்க்கிறான், ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் தண்ணீர் எண்ணெய் போகுது.
He ran.
அவர் ஓடினார்.
Picked up that lamb.
அந்த ஆட்டுக்குட்டியை தூக்குகிறான்.
Oh, he said, if I knew that you were thirsty, I would have carried you here.
நீ தாகமா இருக்கிறாய் என்பதை நான் அறிந்திருந்தால் நானே உன்னை தூக்கிக் கொண்டு இங்கே வந்திருப்பேன்.
And a voice from heaven said,
பரத்திலிருந்து ஒரு சத்தம் சொன்னது,
Truly, you are fit to shepherd Israel.
மெய்யாகவே நீ இஸ்ரவேலை மேய்ப்பதற்கு தகுதியான நபர்.
It's such a beautiful story that I like to believe it's true.
அது உண்மை என்று நம்பக்கூடிய அளவுக்கு நான்
Because that is so true to the heart of God.
ஏனென்றால் தேவனுடைய உள்ளத்தை பொறுத்தமட்டில் அது அவ்வளவு உண்மையாயிருக்கு.
That where he sees a man having tremendous compassion for people who have fallen.
மக்களிடத்திலே அவ்வளவு அதிகமான மனதிருப்பத்தை காட்டி
for the ignorant and the misguided. Heaven says, truly you are fit to be an elder. So that's a very important qualification. But it goes on to say in Hebrews, Hebrews in chapter 5, that verse 4, that even if he's got all these qualifications,
இந்த தகுதிகள் அனைத்தையும் பெற்றிருந்தாலும் கூட
ஸ்டில் ஹி கான்ட் பிகம்
அவனுமாய் கூப்பிடணும் ஆக முடியாது.
No one can take this honor to himself unless God calls him.
தேவனால் அழைக்கப்பட்டாலொழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானா ஏற்படுவதில்லை.
So first of all you have to have this very gentle attitude towards the flock.
ஆகவே முதலாவது மந்தை மீது சாந்தமான இரக்கமான ஒரு மனப்பான்மை தேவை.
And some of you who are young brothers, I mean, maybe 10 years before God ever gives you a responsibility anywhere in any church. But we've encouraged you to come along so that you can be prepared for it. It takes 10 years to be prepared. But you've got to learn gentleness in these 10 years. And then, even then you're not ready. God has to call you. And then it says, even Jesus did not become high priest. God said, you're the high priest. See, verse 5, Jesus did not glorify himself to be a high priest. But verse 6, as God told him, you are a priest according to the order of Melchizedek. Then he took that responsibility. It's a very serious thing to take any responsibility in the church. I'll tell you honestly, I would never dare to do the type of job I'm doing if God hadn't called me. God knows and I know that I had zero interest in doing what I'm doing. In relation to our churches. Because you just can't do it unless God calls you. He won't give you grace for it. He won't give you the wisdom for it. I wouldn't dare to preach if God hadn't called me to preach. I have seen thousands of people get up into pulpits. It's so obvious when you listen to them after 10 minutes that God hasn't called them. And I listen to them and I say, Lord, don't add me to that number. I have no interest in preaching to a single soul in the world if God doesn't call me. I'd rather sit quietly and keep my mouth shut. You can still be a disciple. You don't have to be a preacher in order to be a disciple. All are to be disciples. But among them some are called to be elders, to teach, to preach. You need to have compassion. I remember once I was in England He's speaking in a meeting. One of those young Englishmen came to me. It was a charismatic group, you know.
And
there are some charismatic, not some, many charismatic groups where there are people going around stirring people to become healers and prophets and all types of things. When they come to CFC, we tell them to clean the toilets first. You do that for about 10 years and you'll see what you can do next. But you go there, within one day they are going to make you a prophet or a healer or something like that. And somebody will prophesy over you, "Ah, thus said the Lord, God has a calling on you." And that poor fellow believes it. So one of these chaps came to me and he said, "Brother Zach, I think God is calling me to a healing ministry. I've met so many stupid young people like that I'm not supposed to." Okay, I don't want to despise it. So I told him that, I said, "If you want to have a healing ministry, you better start with compassion first. Because Jesus had such tremendous compassion on people, and that's how he
healed."
So any ministry, we've got to have compassion for people. He says Jesus saw the people as nobody to teach them, as sheep going astray, and he had compassion on them and he taught them. He had compassion on them and he healed them. He had compassion on them and he multiplied the loaves and fed them. His whole ministry arose out of compassion. From heaven he looked down on the earth and he had compassion and came here. Oh, there is no other way to have a ministry. And then on top of that, God has to call you. The trouble today in Christendom is we have leaders and elders who don't have compassion and God hasn't called them either. Some are out to make money or earn a living. I don't think we have people like that in our midst. In our midst, the danger may be more seeking honor. Seeking honor is no different from trying to receive a salary. See, you may say, "I don't get a salary. I don't stretch out my hand to the church to give me money." But you do stretch out your hand to get honor. What's the difference? Your salary is honor. That's worse than getting money. So we got to not think that we are free from it. God is to call you. And one mark, I've often said, one mark of a man called to be an elder is that he has no desire to be an elder. Saul felt was really qualified to be king at the beginning because he had no desire to be a king. But when he lost the anointing, and after God rejected Saul, God brought David to birth as a baby. You know, God created David only after he rejected Saul. You say, "Where is that in the Bible?" Good question. How many years did Saul reign? 40 years. How old was David when he became king?
சவுல் ராஜாவாகும் பொழுது
எத்தனை வயது? No, David.
தாவீது ராஜாவாகும் பொழுது அவனுக்கு எத்தனை வயது?
30. Was he born when Saul became king?
சவுல் ராஜாவாய் ஆன பொழுது தாவீது பிறந்திருந்தானா?
And it says here after 2 years Saul was rejected. That's also in Samuel.
2 ஆண்டுகள் கழித்து தேவன் அவனை நீக்கினார்.
We discover a lot of things when we study scripture carefully.
வேதத்தை கவனமாய் படிக்கும்போது பல காரியங்களை நாம் கண்டுபிடிக்க முடியும்.
After Saul was rejected,
சவுல் தன்னுடைய தாரத்தை விட்டு நீக்கப்பட்ட பிறகு,
God gave him another chance.
இன்னொரு தருணத்தை தேவன் கொடுத்தார்.
Then David came to birth.
அதன் பிறகு தாவீது பிறக்கிறான்.
And then, of course, God had to wait till David was 30 years old.
தாவீது 30 வயதாகும் வரை தேவன் காத்திருக்க
வேண்டியதாயிருக்கும். So he said, okay, let's all sit there.
But
he anointed David when he was probably 19 or 20.
தாவீதுக்கு 19 20 வயதாயிருக்கும் போது தாவீதை தேவன் அபிஷேகித்தார்.
And Saul recognized it.
சவுல் அதை அறிந்து கொண்டார்.
This anointing has gone from me.
அபிஷேகம் என்னை விட்டு போய்விட்டதே.
It's gone on this young brother in my church.
இந்த அபிஷேகம் என்னுடைய சபையில் இருக்கக்கூடிய அந்த இளைய சகோதரனுக்கு வந்துவிட்டதே.
Everybody wants to listen to him.
எல்லாரும் இவர் பேசுறதை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
But I am the senior elder. I've been sitting here for 10 years.
நான் ஒரு மூத்த ஒரு மூப்பனாய் இருக்கிறேன். நான் 10 வருஷமா இருக்கிறேன்.
Brother Zach only appointed me as the elder here.
சகரே கூட தான் நீ மூப்பனாய் நியமித்தார்.
So we're not going to allow any of these young fellows to come up.
ஆகவே வாலிபர்கள் எல்லாம் மேலே வருவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்.
That's what Saul said. Samuel only appointed me. I didn't come here on my own.
Saul apdi dhaan sonna naan thanaga inge varavillai Samuel dhaan enna neemithaan raja va.
So what?
Agave enna?
The anointing has gone.
Abhishekam poi vittade.
It has gone on another young brother.
Innum oru valiva ilaiya sagodhanukku adu poi vittade.
You don't want to be like Saul. Humble yourself and recognize it.
Saul ipola irukka vendam endru viruminaal neengal ungalai taalti adai oppukollunga.
Don't take spears to throw it at him and finish him off.
Avana epdiyavadhu குத்தி காலி பண்ண வேண்டும் என்று ஈட்டி எடுக்க வேண்டாம்.
It's happened. Not in CSI, in our churches.
CSI நம்முடைய சபைகளிலே நடந்திருக்கிறது.
Not real spears. We'll get caught by the police if we use real spears.
உண்மையான ஈட்டிகள் எடுத்தால் போலீஸ் வந்து பிடித்து விடுவாங்க. அது உண்மையான ஈட்டிகள்
அல்ல. There are many spears people can use.
ஜனங்கள் பயன்படுத்தக்கூடிய மற்ற பல வகையான ஈட்டிகள் இருக்கிறது.
Search your heart.
உள்ளத்தை ஆராய்ந்து பாருங்கள்.
God is to call you.
தேவன் உங்களை அழைக்க வேண்டியிருக்கிறது.
And you have to live in that calling.
அந்த அழைப்பிலே நீங்கள் வாழ வேண்டியிருக்கிறது.
And every year you are tested.
ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள்.
You have to work hard, keep at it, keep at it, keep at it.
நீங்கள் கடினமாய் உழைக்க வேண்டியிருக்கிறது, பிரயாசப்பட வேண்டியிருக்கிறது.
You got to humble yourself all the time.
எல்லா நேரங்களிலேயும் உங்களை நீங்களே தாழ்த்த வேண்டியிருக்கிறது.
God blesses you, you humble yourself.
தேவனுடைய ஆசீர்வதிக்கும் பொழுது இன்னும் தாழ்ந்து.
He blesses you some more, you go down some more before God.
இன்னும் கொஞ்சம் ஆசீர்வதிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் தேவனுடைய தாழ்மைப்படுங்கள்.
You judge yourself constantly.
தொடர்ந்து உங்களை நீங்களே நியாயத்தீர்ப்பு கொள்ளுங்கள்.
And have no desire for position.
காலத்துக்கு எந்த ஆசையும் கொள்ள வேண்டாம்.
You don't want any salary called honor.
கனம் என்கிற எந்த ஒரு சம்பளத்தையும் நீங்கள் பெற வேண்டாம்.
No.
இல்லை.
Since you are serving freely.
நீங்கள் அவருக்கு உடனடியாக
you don't even want a salary called position.
ஸ்தானம் என்கிறதான ஒரு சம்பளம் கூட எனக்கு வேண்டாம்.
Or recognition.
அல்லது நான் அறியப்பட வேண்டும் என்கிறதான சம்பளம் கூட எனக்கு வேண்டாம்.
No salary at all.
எந்த ஒரு சம்பளமும் வேண்டாம்.
Just love for Jesus.
இயேசுவை நான் நேசி.
And then you see some other young brother coming up like David. Praise God. This is what I was praying for. I'm getting old now. I'm about 40 years old. Getting old. But here's this wonderful young brother, 20-year-old coming up. I see an anointing in his words. Great. I've got to groom him.
நான் இப்பொழுது அவரை உருவாக்க
ப்ரொடெக்ட் ஹிம் ஃப்ரம் ப்ரைட் ஆஃப் கோர்ஸ்.
அதே சமயத்திலே அவரை பெருமையிலிருந்து பாதுகாக்க வேண்டும்.
புஷ் ஹிம் அப் டூ குவிக்லி.
உடனடியாக மேலே தூக்கி விட கூடாது.
என்கரேஜ் ஹிம்.
உற்சாகப்படுத்துங்கள்.
டோன்ட் கம்பீட் வித் ஹிம்.
அவரோடு கூட போட்டி போட வேண்டாம்.
டோன்ட் ட்ரை டு சப்ரஸ் ஹிம்.
அவரை நசுக்க வேண்டாம்.
கிராஜுவலி ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் புல் பேக் அண்ட் லெட் ஹிம் கோ ஃபார்வர்ட்.
கொஞ்ச நாட்கள் செல்ல செல்ல உங்களை நீங்களே பின்னால் எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த வாலிபன் முன்னாக.
How one, what a different end it would have been for Saul if he had recognized the anointing of God upon David.
தாவீது மேல் இருக்கக்கூடிய அபிஷேகத்தை சவுல் உணர்ந்திருந்தால் கதை எப்படி வேறு விதமாக முடிந்திருக்கும்?
It's the calling of God, brother.
சகோதரரே, தேவனுடைய அழைப்பு.
And if that's gone from our life, it's no use fighting against God.
அது நம்ம விட்டு நீங்கும் பொழுது தேவனிலே போரிட்டு பயனில்லை.
I don't remove anybody from eldership.
நான் யாரை மூப்பர் என்ற ஸ்தானத்தில் இருந்து நீக்குவதில்லை.
Samuel was not the one who removed Saul, definitely not.
சவுலை நீக்கியது சாமுவேல் அல்ல.
He prayed for him.
அவருக்க அதுக்காக ஜெபித்தான்.
Till one day God said, stop it, stop praying for him.
ஒரு நாளிலே தேவன் என்ன சொன்னார்? ஜெபிப்பதை நிறுத்தி விடு என்று சொன்னார்.
God told me to stop praying for certain people.
ஒரு சிலருக்காக ஜெபிப்பதை நிறுத்தி விடு என்று தேவன் சொன்னார்.
I don't waste my time.
என்னுடைய நேரத்தை நான் வீணாக்க
மாட்டேன். And God says no, he said no.
தேவன் இல்லை என்று சொன்னால் இல்லை
தான். Some people who legalistically say no, we must pray for our enemies. Okay, we pray. இல்லை,
நாம் நம்முடைய சத்துருக்களாம் எல்லாருக்காம் ஜெபிக்க வேண்டும், ஆகவே இவருக்காம் ஜெபிக்க வேண்டும் என்று.
Go ahead. As you live according to the old covenant, you can do whatever you like.
நீங்கள் பழைய உடன்படிக்கை வாழ்ந்த உடன்படிக்கையின்படி நீங்கள்
என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். But there are some people whom God has just rejected.
சில ஜனங்களை தேவன் தள்ளிவிட்டார்.
That doesn't mean they have given up their throne yet.
ஆனாலும் அவர்கள் தங்கள் சிங்காசனத்தை விட்டுவிட்டார்கள் என்று பொருள்.
They must sit on their throne for a long time.
அவர்கள் அநேக நாட்கள் நீண்ட நாட்களாக சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்.
Some of the brothers who have fallen away from our churches as elders.
நம்முடைய சபையிலிருந்து முப்பராயிருந்த விழுந்தவர்களில் அநேகர்.
Quite some time before they fell, I sensed something is missing now.
அவர் விழுவதற்கு எவ்வளவு நாட்கள் முன்பதாகவே நான் அவர்களுக்கு ஏதோ ஒன்றை உணர்ந்தேன்.
I didn't do anything.
நானும் ஒன்றும் செய்யவில்லை.
I say God is the one who appoints, God is the one who puts down.
தேவன் ஒருவரை நியமிக்கிறார், தேவன் தான் ஒருவரை தள்ளுகிறார்.
So I'm not going to put anybody up, I'm not going to put anybody down.
ஆகவே நான் யாரை மேலே வைக்க மாட்டேன், யாரை கீழே வைக்க மாட்டேன்.
God allows some small thing to happen and he gets exposed.
காரியம் ஒன்று நடக்க அனுமதிக்கிறார், அவைகள் வெளிரங்கமாக்கப்படுகிறது.
I can tell you so many stories about this.
இதை குறித்து நான் பல கதைகளை உங்களுக்கு சொல்ல முடியும்.
The thing on which they stumbled is such a small stone.
அவர்கள் இடறி விழுந்தது சிறு கல்லா.
It's not a big rock or something.
பெரிய பாறை இல்லை.
Small thing.
சிறு காரியம் தான்.
God says I do it.
நான் அதை செய்கிறேன் தான் அவர் சொல்றார்.
Yeah, there's a verse like that.
அப்படி ஒரு வசனம் இருக்கு.
Ezekiel. In chapter 3. Ezekiel chapter 3.
Ezekiel 3 அதிகாரம்.
Verse 20.
20வது வசனம்.
When a righteous man turns away from his righteousness and commits iniquity, and I, Almighty God, place a small obstacle before him, he will die.
அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போதும் நான் அவன் முன் இடரை வைக்கும் போதும்.
See, who puts that obstacle?
அங்கே அந்த இடரை அவன் முன்பாக வைப்பது.
Not Ezekiel.
Ezekiel அல்ல.
Ezekiel is a prophet, but he doesn't go around putting obstacles in front of people.
Ezekiel ஒரு தீர்க்கதரிசி, அவன் எல்லா இடத்திலும் கல்லை போடுகிறான்.
But God sees this fellow is becoming proud.
இந்த மனிதன் பெருமை அடைகிறான் என்பதை தேவன் பார்க்கிறார்.
And he thinks because he's got a good relationship with Ezekiel, he is quite comfortable.
Ezekiel oru kuda enakku nalla oru uravu irukkirathu endradhaale amidiyaga sandoshama irukkira.
But God says I see something in his life which Ezekiel cannot see.
Ezekiel al paarkka mudiyatha oru kaaryathai naan paarkkiren endru aandavar solugira.
And I'm going to put a small obstacle in front of him and he'll stumble on that.
Avana kunpaga siru idadugalai poduven avan adai idar viduvan.
He was a righteous man.
அவன் ஒரு நீதிமான்.
He did a lot of good things.
நிறைய நல்ல காரியங்களை செய்தான்.
But he turned away from that.
ஆனாலும் அவனை விட்டு அவன் திரும்பி விட்டான்.
And he became proud.
அவன் பெருமை அடைந்து விட்டான்.
And he loved his position.
தன்னை தானே நேசிக்க ஆரம்பித்து விட்டான்.
So who puts that obstacle?
ஆகவே அந்த இடரை வைப்பது யார்?
I've seen this happen more than once.
ஒருவருக்கு அதிகமாக நடப்பதை நான் பார்த்திருக்கிறேன்.
God's calling is an amazing thing.
தேவனுடைய அழைப்பு என்பது வியக்கத்தக்கதான ஒரு காரியம்.
There's a lovely expression in Hebrews 4.
எபிரேயர் 4 அதிகாரத்தில் அருமையான ஒரு வாசகம் இருக்கிறது.
It's a very beautiful expression.
மகமரமியான ஒரு வாக்கியம்.
It says God is called in verse 13 by this title.
13வது வசனத்திலே தேவன் இந்த ஒரு பட்டத்தை அழைக்கிறார்.
Him with whom we have to do.
அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்.
He is the only person with whom we have to do.
அவருக்கு மட்டுமே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
That's like saying I have only one boss in my office.
அது எதற்கு ஒப்பா இருக்கிறது என்றால் என்னுடைய அலுவலகத்தில் எனக்கு ஒரே ஒரு எஜமான் தான் இருக்கு.
ஹோல் கம்பெனி மே திங்க் வாட் எவர் தே லைக் ஆஃப் மீ பட் ஐ ஹவ் காட் ஒன் பாஸ் வாட் ஹீ திங்ஸ் ஆஃப் மீ இஸ் தி ஒன்லி திங் தட் மேட்டர்ஸ்.
முழு கம்பெனியும் என்னை பற்றி என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, எனக்கு ஒரே ஒரு எஜமான் உண்டு, அவர் நினைக்கிறது தான் எனக்கு முக்கியம்.
ஹிஸ் காலிங்
அவருடைய அழைப்பு
ஹஸ் டு பீ ஆன் மீ ஆல் தி டைம்.
அது எப்பொழுதும் என் மீது இருக்க வேண்டும்.
அண்ட் இன் ஆர்டர் ஃபார் தட் காலிங் டு ரிமைன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹி ஹஸ் டு காட் கால் மீ. I must have a sense. God has called me for this responsibility. I don't want to do it. God has given it to me. I don't want a salary of honor. I don't want a salary of money. I don't want a salary of position. But if God calls me for something, I'll do it. You know, it's like Mary said to Gabriel.
Mariyal Gabriel-ஐ பார்த்து சொன்னது போல.
I mean, what was her reaction when Gabriel said, the Son of God is going to come into your womb. That's the most fantastic promise. For 1500 years, every woman in Israel was waiting for that. One person is only going to be chosen, one seed of one woman. And for hundreds of years, every Jewish woman is hoping, will I be the one? Will I be the one? Will I be the one? And then one day Gabriel comes to this young 19-year-old girl. And said, you're the one. And what does she say? Ah, she said, I thought so. You know, I always had that sort of feeling that I would be the one. You know, I sort of had a sense in my spirit that God was calling me for this. And I knew it was just a matter of time before you would come. And of course, I'm ready, sure, here I am. Of course, I'm quite unworthy to be an elder or anything, but I'm ready. Her reaction was so different. Oh, who am I? The Lord has had mercy on His maidservant. What does she say there? His mercy has flowed upon me. Luke chapter 1. Verse 52, He has brought down rulers from their thrones and exalted those who were humble. You know, Mary said that before Peter did. And she takes such a low position. I am the Lord's maid, I'm just the Lord's bondslave. And verse 38, if that is to be done, let it be done. And she didn't go around talking about it. That is the right response to a call from God. And you see her humility right through her life. She never wanted any position as the mother of Jesus. One day she just wanted to talk to Him, and Jesus said, who is my mother? These brothers and sisters. These who hear the word of God. She didn't get offended. She didn't get offended. In Cana, when He said, woman, what have I got to do with you? She didn't get offended. She didn't get offended. The type of person God calls is like that. Have you thought of Mary delivering inside a cattle shed? We have some of the filthiest slums here in Bangalore. I'm sure the poorest person in that filthiest slum never delivered a child in a cattle shed with donkeys and cows. I don't believe in the history of the world any woman delivered a child in the midst of cattle. That's the only place they got. And Mary didn't complain. Can you imagine if Jesus was born into the midst of this complaining atmosphere? If Mary had been telling Joseph, I told you should have started out earlier. You keep on with your carpentry shop, some order is not completed and all, and we are late now. And long ago the Caesar passed the order. You could have sent some information to your relatives in Bethlehem at least to book a room for us.
And
in the midst of this conflict between husband and wife, Jesus is born. God would never have selected a woman like that. He selected a woman, he said, okay, cattle shed, it's fine. It doesn't matter, I'm a nobody in any case. It's a great honor to be the mother of the Son of God. But I believe God, from thousands of years, planned. There should be no room in the inn. The donkey must, I'll make him go a little slowly. Joseph is wondering, why is donkey particularly slow on this trip? It's planned thousands of years earlier, Joseph. So that when you reach Bethlehem, every room will be booked. Because this is no ordinary person being born, this is the Son of God. He has come to save the world. And so he has to come underneath everybody to save them. He has to be born where no other child is ever born. Because he has to come underneath them to lift them all up. That's leadership. To go underneath others. See, Mary must have some type of grace from God. Definitely, otherwise no woman could do it. And that's how God chose her. She remained humble right till the end. You read that she was with the 120 praying for the Holy Spirit. She is 50 years old. Or 55, mother of Jesus. And this young 33-year-old Peter is going to be the leader. She humbles him herself. No claiming position. Do you know who I am? You don't, and you never read of her in the Acts of the Apostles after that. That's the type of person God calls to bring forth the body of Jesus through her womb and to bring forth the body of Christ today in the 21st century. Be one like that. And He will bring forth the body of Christ through you in place after place after place. Remain humble, brother. Let's pray.